விவிலிய தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, கின்னஸ் உலக சாதனைகள் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். இந்த உலக சாதனை பட்டியலில் இடம்பெறுவதற்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் முயற்சிகள் பல நேரங்களில் நம்மை வியப்பில் ஆழ்த்தும், வேறு பல நேரங்களில் வருத்தத்திலும் ஆழ்த்தும். சில ஆண்டுகளுக்கு முன் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் நான் பார்த்தபோது மனம் சங்கடப்பட்டது. அன்று ஒருவர் நிகழ்ச்சியின் போது அனைவரும் பார்க்கும் வகையில் 39 கரப்பான் பூச்சிகளை மென்று விழுங்கினார், சாதனை பட்டியலில் இடம்பெற்றார். வேறொருவர் மற்றொரு நாள் கண்ணாடியை மென்று விழுங்கினார். இன்னொருவர் நச்சுப்பாம்புகள் மண்டி கிடந்த ஒரு பெட்டிக்குள் அவைகளோடு நீண்ட நேரம் தங்கி காட்டினார். அன்புள்ளங்களே, அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஓர் உண்மையை சொல்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் பிறர் கவனத்தை ஈர்க்க வேண்டும், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்பார்ப்பு நம்முடன் பிறந்த ஒன்று. குழந்தையாய் நாம் இருக்கும்போதே பிறர் கவனத்தை ஈர்க்கும் முயற்சிகளில் நாம் ஈடுபடுகின்றோம். எலிசபெத் கியூப்லர் ராஸ் என்பவர் ஒரு மனநல அறிஞர். அவர் தன் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட சோகமான அனுபவத்தை பற்றி பேசுகின்றார். ஒரே சாயலில் ஒரே நேரத்தில் பிறந்த 3 பெண் குழந்தைகளில் எலிசபெத்தும் ஒருவர். சில வேளைகளில் தன்னை தந்தை மடியில் வைத்து கொஞ்சிய போது தன் 3 குழந்தைகளில் யாரை கொஞ்சுகிறோம் என்று கூட தெரியாமல் தந்தை தன்னை கொஞ்சியது தன் பிஞ்சு மனதில் பதிந்த வேதனையான ஓர் அனுபவம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். எலிசபெத் பிற்காலத்தில் மனநல மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். புத்தகங்கள் பல எழுதியுள்ளார். ஆன் டெத் அண்ட் டையிங் என்ற இவரது புத்தகம் அதிக புகழ் பெற்றது. தான் பெற்ற துன்பம் இந்த வையகம் பெறக்கூடாதென்று அவர் தரும் அறிவுரை இதுதான். மனிதர்களுக்கு குழந்தை பருவம் முதல் சரியான நேரத்தில் சரியான வழிகளில் கவனிப்பும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்பதே அவர் தரும் அறிவுரை. அன்புள்ளங்களே, இறைவனிடமிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கவனிப்பு மதிப்பு இவைகளை என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்ற திருப்பாடல் 23 இந்த வரியில் தெளிவுபடுத்துகின்றார் திருப்பாடலின் ஆசிரியர். அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் கவனிப்பு மதிப்பு எத்தகையது என்பதை ஓர் எடுத்துக்காட்டோடு நாம் சிந்திக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் கைகளால் பொருட்களை உருவாக்கினார்கள். தொழில் புரட்சிக்கு பின் அனைத்து பொருட்களும் இயந்திரங்களால் செய்யப்படுகின்றன. நாம் கைகளால் செய்த பொருட்களுக்கும் தற்போது இயந்திரங்கள் வழியே நாம் செய்யும் பொருட்களுக்கும் வேறுபாடுகள் அதிகம். கைவினை பொருட்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்டது. ஒரு பொருள் மற்றொன்றைப் போல் இராது. ஒரே பாணியில் அவைகள் செய்யப்பட்டிருந்தாலும் சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கும். இயந்திரங்களால் உருவாகும் பொருட்களில் வேறுபாடுகள் இருக்காது. வேறுபாடு இருந்தால் அவை குறையுள்ளவை என்று ஒதுக்கி வைக்கப்படும். அன்பு நெஞ்சங்களே, இறைவனால் உருவாக்கப்படும் மனித பிறவிகள் இறைவனின் கைவண்ணம். கோடி கோடியாய் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மனித பிறவிகள் உதித்தாலும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட வேறுபட்டவர்கள், தனித்துவம் கொண்டவர்கள். எலிசபெத் கியூப்லர் ராஸ் போன்று ஒரே பிரசவத்தில் ஒரே சாயலில் 3 குழந்தைகளாய் பிறந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் கண்கள், கைவிரல் ரேகை, உள் உறுப்புக்கள் என்று பல வழிகளில் தனித்துவம் பெற்றிருப்பர். இதுதான் கடவுளின் கைவண்ணத்தின் அதிசயம். அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து கவனமாய் கருத்தாய் இறைவன் படைக்கின்றார். மனித சமுதாயம் இந்த தனித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைக்க அழிக்க முற்படுகின்றது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் தரும் முதல் தனித்துவம் என்ன? அந்த குழந்தையின் பெயர். ஒரு சில குடும்பங்களில் மிகவும் அக்கறையுடன் குழந்தையின் பெயர் தேர்ந்தெடுக்கப்படும். அமெரிக்காவில் கருப்பின மக்களின் குழந்தைகளுக்கு வைக்கப்படும் பெயர்களில் பல வினோதமாக இருக்கும். அதேபோல் அந்த குழந்தைகளுக்கு உடுத்தப்படும் உடைகள், அவர்களது சிகை அலங்காரம் ஆகியவைகளும் வினோதமாய் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கும். இது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஆய்வுகளின் முடிவுகள் ஆழமான கசப்பான சில உண்மைகளை வெளிக்கொணர்ந்தன. அந்த உண்மைகளில் ஒன்று இது. ஒடுக்கப்பட்டு உருக்குலைந்து தமது தனித்துவத்தை முற்றிலும் இழந்த ஒரு குலம் கருப்பினம். கப்பல்களில் மிருகங்களைப் போல் அமெரிக்க மண்ணுக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட இந்த மனிதர்கள் அங்கு சென்று சேர்ந்ததும் அவர்கள் முதலில் இழந்தது அவர்களது சொந்த பெயரை. ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட பெயர்கள் அமெரிக்காவில் இருந்த முதலாளிகளால் சொல்ல முடியாத பெயர்களாயிருந்தன. எனவே இவர்களது பெயர்கள் ஜான், டாம், பாப் என்று சுருக்கமாக சொல்லப்பட்டன. அதைவிட கொடூரம் என்னவென்றால், எண்கள் அல்லது முதலாளியின் ஒரு அடையாள சின்னம் நெருப்பில் காய்ச்சப்பட்ட இரும்பால் அவர்கள் உடலில், நெற்றியில், கைகளில், முதுகில் பதிக்கப்பட்டது. இவ்வாறு தங்கள் தனித்துவத்தை இழந்து உடலில் பதிந்த எண்களையும் சின்னங்களையும் சுமந்து முதலாளி உரிமை கொண்டாடிய ஒரு ஜட பொருளாக மாறிய இவர்களுக்கு தங்கள் மனிதத்துவத்தை, தனித்துவத்தை நிலைநாட்ட வளர்த்து கொள்ள சந்தர்ப்பங்களும் மறுக்கப்பட்டன. இப்படி சந்ததிகள் பல தங்கள் தனித்துவத்தை இழந்த நிலையில் இவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. தாங்கள் இழந்த தனித்துவம் தங்கள் குழந்தைகளுக்காகிலும் கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்பினர். எனவே குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுத்த பெயர்கள், குழந்தைகளின் உடை, சிகை அலங்காரம் இவை பலரது கவனத்தையும் ஈர்க்க வேண்டும். தன் குழந்தை கூட்டத்தில் ஓர் எண்ணாக இல்லாமல் தனித்து நிற்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பினர். அன்பு நெஞ்சங்களே, அமெரிக்க ஐக்கிய நாடு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தை கருப்பின வரலாறு மாதம் என்று கடைபிடிக்கிறது என்று இந்த திங்கள் நாம் வாரம் ஓர் அலசலில் சிந்தித்தோம். அந்த வரலாற்றின் காயப்பட்ட பக்கங்கள் இவை. அன்புள்ளங்களே, உலகின் எல்லா நாடுகளிலும் ஒடுக்கப்பட்டோரின் வரலாறு இதேதான். இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் குழந்தைகளுக்கு வைக்கப்படும் பெயர்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் உடுத்த கூடிய, உடுத்த முடியாத உடைகள், அவர்களது சிகை அலங்காரம் என்று பல முடிவுகளையும் மேல்குடியினர் என்று தங்களையே அழைத்துக் கொள்பவர்கள் கட்டுப்படுத்துகின்றனர். தாழ்த்தப்பட்டோர் காலில் செருப்பு அணியக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது போன்ற அற்பத்தனமான அடக்குமுறைகள் இன்றும் நிலவி வருவது வேதனையான உண்மை. இந்த மக்களின் தனித்துவத்தை அழிக்கும் முயற்சிகள் இவை. இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் தனித்துவம் கொண்டவர்களாக படைக்க ஏராளமான அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்கின்றார். அந்த தனித்துவத்தை அழிக்க ஏராளமான அக்கறையும் கவனமும் எடுத்து வருகின்றது மனித குலம். மனிதர்களின் தனித்துவத்தை அழித்து வரும் மனித வரலாறு நம்மை வேதனையில், வெட்கத்தில் தலைக்குனிய வைக்கின்றது.
ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டால் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள்.
இறுதியாக அன்புள்ளங்களே, ஓர் எண்ணம். எண்ணெய் பூசுதல் என்ற வார்த்தையுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு வார்த்தை திருப்பொழிவு செய்யப்படுதல். சென்ற வாரம் சாமுவேல் முதல் நூலின் 16 பிரிவில் சாமுவேலுக்கு முன் தாவீது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதும் அங்கு நடந்ததை இவ்வாறு வாசித்தோம்.
சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது.
திருப்பொழிவு பெற்றதும் ஆடு மேய்க்கும் சிறுவன் தாவீது என்ற பெயரோடு அறிமுகமானதை நாம் சிந்தித்தோம். திருப்பொழிவு செய்யப்படும் ஒவ்வொருவரும் பெறுகின்ற மற்றொரு பெயர் மெசியா. இந்த வார்த்தையின் பொருள் பூசப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர், காப்பாற்றுபவர். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் திருப்பொழிவு செய்யப்பட்ட தலைவர்கள், இறைவாக்கினர்கள், மன்னர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த மக்களை காப்பாற்றுவது. மக்களை காப்பது, இந்த உலகத்தை காப்பது என்பதை சிந்திக்கும் போது தனி ஒரு ஆள் நம்மையெல்லாம் காப்பதை பற்றி சிந்திக்கலாம், அல்லது நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை காத்துக் கொள்வதை பற்றி சிந்திக்கலாம். முதல் வழி வழக்கமாக நமது கதைகளில், திரைப்படங்களில் வரும். நாயகன் ஒருவர் வந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து நம்மை காப்பார். மற்றொரு வழியில் மனித சமுதாயம் முழுவதுமே இணைந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அண்மைய காலங்களில் நமது உலகை காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்று பல வழிகளில் நாம் நினைவுறுத்தப்படுகின்றோம் இல்லையா? அந்த வழியில் பார்த்தால் நாம் எல்லாருமே மெசியாக்கள். இந்த ஒவ்வொரு மெசியாவையும் தனிப்பட்ட முறையில் கவனமாக படைத்து இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியுள்ளார். அதற்கு முக்கிய காரணம், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கிய பணி உள்ளது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே நொடியில் காப்பது என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி இருக்கும் சிறு சிறு உலகங்களை மீட்கும் மெசியாக்களாக மாற வேண்டும். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். ஆம் அன்பர்களே, நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் கவனமாக உருவாக்கி நம் தலைமீது நறுமண தைலம் பூசி அருட்பொழிவு செய்து உலகை காப்பாற்றும் மெசியாவாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் மாற்றுகிறார் என்பதை ஆழமாக உணர்வதற்கு, அதை இன்னும் ஆழமாக நம்புவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம்.
தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.